الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم அல்லாஹின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா எனும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் எந்த விடயங்களை செய்வதென்று சொன்னாலும் அந்த விடயங்களை நாம் இஸ்லாமிய மார்க்கத்தினூடாக இஸ்லாம் எங்களுக்கு எவ்வாறு சொல்லி இருக்கின்றதோ அவ்வாறு நாம் அந்த செயலை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது சந்தோஷமிக்க ஒரு செயலாக மாறும், எமது வாழ்க்கை இன்பகரமான ஒரு செயலாகவும் அந்த செயல் மாறிக்கொண்டிருக்கும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வை மறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த வழிமுறைகளை எல்லாம் மறந்து எமது செயல்பாட்டை எமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் எங்களுக்கு கேவலத்தை தருவான், தண்டனையை தருவான் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வழியில் பார்க்கின்ற போது மனித வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத ஒரு விடயமாக பொருளாதாரம் இருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தை நாம் இஸ்லாம் காட்டி தந்த முறையில் செய்வோம் என்று சொன்னால், அதனை நாம் சம்பாதித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் எமது வாழ்க்கையையும் எமக்கு கீழால் இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையையும் செழிப்பானதாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி தருவான். அதற்கு மாற்றமாக பொருளாதாரத்துக்கு நாம் அடிமையாகி இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரம்தான் எமது நோக்கம் என்றும் சொத்து செல்வம்தான் எமது இலக்கு என்றும் எவர்கள் அதற்கு பின்னால் அலைந்து திரிகின்றார்களோ அப்படியானவர்கள் இதுவரை காலமும் முன்னேறியது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளையும் இழிவுகளையும் தான் நாம் எமது கண்களினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் அந்த பொருளாதார முறையை பார்க்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிடுகின்றான், இன்ன ரப்பக யப்ஸுதுர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களுக்கு தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை விரிவானதாக கூடுதலாக கொடுக்கின்றான், இன்னும் சிலருக்கு குறைவாக கொடுக்கின்றான், இன்னும் சிலர்களுக்கு நடுத்தரமாக இவ்வாறு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவன் நாடியதை போன்று வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நாடியது எங்களுக்கு கிடைத்ததிலும் நாம் என்ன முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அந்த அவனுடைய ரஹ்மத் இல்லாமல் நாம் பொருளாதாரத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எமது பொருளாதாரம் முறைகேடானதாக ஒரு சம்பாத்தியமாக மாறும் என்பதை இஸ்லாம் எமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கையின் மிக அவசியமான ஒரு உடையமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் சுகாதாரமான முறையில் தனது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால், கல்வியை தேட வேண்டும் என்று சொன்னால், உயர் பீடங்களிலே தனது வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கெல்லாம் அடிப்படையாக அங்கே பொருளாதாரம் காணப்படுகின்றது. இந்த பொருளாதாரத்தை தேடுகின்ற போது நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றாமல் எமது பொருளாதாரத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த பொருளாதாரத்தால் எமக்கும் எமது சமுதாயத்தினருக்கும் எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்காது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதனை பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொருளாதாரம் ஒரு மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விடயம். அதனை எவர்கள் சரியான முறையில் தேடிக்கொள்வார்களோ, சரியான முறையில் செய்வார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலும் அவர்கள் சரியாக பின்பற்றவில்லை என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு சோதனை கிடைக்கும். இதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை மறந்து வாழாமல் எந்த செயலை செய்வோம் என்று சொன்னாலும், எமது வியாபாரத்தில் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னாலும், அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வை மறந்து வாழாமல் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற போது, அவனை அஞ்சி வாழுகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு பொருளாதாரத்தை சந்தோஷமிக்கதாக தந்து கொண்டிருக்கின்றான். இந்த பொருளாதாரம் என்பது வெறுமனே வியாபாரம் மட்டுமல்ல, சொத்து செல்வங்களை தேடுவது மட்டுமல்ல, ஒரு மனித வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் பொருளாதாரத்தால் சந்தோஷம் இருக்கும் அல்லது துக்ககரமான ஒரு வாழ்க்கை ஏற்படும். எனவே நாம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை எமது வாழ்க்கையிலே நாம் காண வேண்டும் என்று சொன்னால், எமது ஆயுளிலே நாம் காண வேண்டும் என்று சொன்னால், அதனை இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற அந்த வழிமுறையிலே செய்கின்ற போது, அந்த வழிமுறையிலே நாம் தேடுகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ் எமக்கு அதனை சந்தோஷமாக ஆக்கி தருவான். இதனால் தான் அல்லாஹ் கூறுகின்றான், ஒமை யத்த பில்லாஹ ஜஅல்லஹு மக்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நினையாத புறத்தால் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுகின்றான். தனது வாழ்க்கையில் இன்பகரமான நிகழ்ச்சிகளை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொடுக்கின்றான். இதன் மூலம் அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அதேபோல் இரண்டாவது விடயமாக பார்க்கின்ற போது, நாம் எமது வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பத்தவர்களை சேர்த்து வாழ்கின்ற போது எமது பொருளாதாரம் சிறந்ததாக மாறும், அபிவிருத்தி மிக்கதாக மாறும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர்கள் தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று எவர்கள் விரும்புகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தவர்களுடன் ஒழுங்கான முறையில் சேர்ந்து நடக்கட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதேபோல் ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறியவர்களாக நாம் பொருளாதாரத்தை தேட வேண்டும். ஒமன் அறதாம் திக்ரி, யார் என்னுடைய சிந்தனையை விட்டும் என்னுடைய கட்டளைகளை விட்டும் புறக்கணித்து எவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை, கஷ்டமான துக்கமான வாழ்க்கையை கொடுப்பதாக அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, நாம் எந்த செயலை செய்வோம் என்று சொன்னாலும், நாம் வியாபாரங்களிலே ஈடுபடுவோம் என்று சொன்னாலும், அங்கே எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறியவர்களாக, அல்லாஹ்வுடைய சிந்தனை உடையவர்களாக நாம் எமது வாழ்க்கையை கழிக்கின்ற போது, எமது பொருளாதாரத்தை தேடுகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். இதன் மூலம் எமது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராமல் நிம்மதியான வாழ்க்கையாக எமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அதேபோல் நாம் எமது சம்பாத்தியத்தில் நாம் செய்கின்ற எமது சம்பாத்தியத்தில் வருகின்ற சில லாபங்களை
நாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும். அவ்வாறு நாம் எமது சொத்து செல்வங்களில் ஒரு பகுதியை நாம் கொடுக்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு வயிறு பிசதகா இந்த சதகாக்களை வளர்ச்சி அடைய செய்வான். எமது பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கும், எமது பொருளாதாரம் விருத்தி அடையக்கூடியதாக மாறும். எதன் மூலம்? இந்த சதகாவின் மூலம்தான் இதனுடைய இந்த பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நாம் இவ்வாறு எமது சம்பளத்தில் எமது நாம் இந்த சம்பாதிக்கின்ற இந்த வருகின்ற இந்த லாபத்தில் நாம் ஒரு பகுதியேனும் அல்லாஹுக்காக வேண்டி எந்தவித நோக்கமும் இல்லாமல் பிறருடைய நான் இவன் ஒரு செல்வந்தக்காரன், இவன் அதிகமாக மக்களுக்காக செலவழிக்கக்கூடியவன் என்ற எண்ணங்கள் இல்லாமல் அந்த நினைவுகளில் நாம் மறந்துவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி நாம் கொடுக்கின்ற போது நாம் எடுக்கின்ற அந்த இலாபத்தில் நாம் எடுக்கின்ற அந்த சம்பளத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். எனவே நாம் இவைகளையும் கவனத்தில் கொண்டு எமது பொருளாதாரத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அதே போல் அவ்வாறு நாங்கள் சதகாக்கள் செய்கின்ற போது அவைகளை மக்களுக்காக கொடுக்கின்ற போது நல்ல விடயங்களுக்காக செலவழிக்கின்ற போது அதனை நாம் மக்களுக்காக சொல்லி காட்டி விடக் கூடாது. அவ்வாறு நாம் சொல்லி காட்டி விடுவோம் என்று சொன்னால் சதகாவுடைய பலன்களை இல்லாமலாகி அது எங்களுக்கு எதிராக நாளை மறுமை நாளில் சாட்சி சொல்லக்கூடியதாக மாற்றி விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நீங்கள் எந்த சதகாக்கள் செய்தாலும் நல்ல விடயங்கள் செய்தாலும் அதனை அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்கள். மக்களுக்காக அதனை சொல்லி காட்டி இந்த பலன்களை இதனுடைய நன்மைகளை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இவ்வாறு சம்பாதித்த இந்த சொத்துக்களை, நாம் இவ்வாறு இந்த பொருளாதார முறையீட்டலை பெற்றுக்கொண்டு நாம் இந்த சொத்துக்களை வீணடித்து விடாமல் அல்லது நாம் கஞ்சத்தனமாக எங்களுக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை ஈடுபடாமல் ஒழுங்கான முறையில் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருகின்றான். அதனைத்தான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், உங்களுடைய கைகளை நீங்கள் அவ்வாறு கஞ்சத்தனமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சம்பாதிக்கின்ற ஒரு சம்பாத்தியத்தில் நீங்கள் எடுக்கின்ற அந்த லாபத்தில் ஒரு சிறு பகுதியேனும் அல்லாஹுக்காக கொடுங்கள், நல்ல விடயங்களுக்காக செலவிடுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். அதனை போன்று நாம் அனைத்து செல்வங்களையும் அனைத்து எமது லாபங்களையும் அடுத்தவர்களுக்காக கொடுத்துவிட்டு நாம் கையேந்தக்கூடியவர்களாக மாறிவிடவும் கூடாது என்பதையும் அல்லாஹ் இந்த தொடர் ஆயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு சம்பாதித்து இவ்வாறு சேர்த்துக் கொண்ட இவ்வாறு நாம் சம்பாத்தியத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட இந்த லாபங்களை நாம் இஸ்ராப் செய்யக்கூடாது, வீண்விரையும் செய்யக்கூடாது. அவ்வாறு நாம் வீண்விரையும் செய்வோம் என்று சொன்னால் சைத்தானுடைய சகோதரர்களாக மாறிவிடுவோம். சைத்தானுடைய சகோதரர்களாக மாறிவிட்டால் எமது வாழ்க்கை கஷ்டமாக மாறிவிடும், எமது வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்க்கை கிடைக்கும், எமது தொழிலில் விருத்தி கிடைக்காது, அபிவிருத்தி ஏற்படாது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எமது தொழில் எமக்கே எம்மையே அழித்துவிடக்கூடியதாக ஒரு காலத்தில் மாறிவிடலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்களை எமது பொருளாதார ரீதியாக நாம் இவைகளை செயல்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். அதே போன்று இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இவ்வாறு நாம் வீண்விரையும் செய்வோம் என்று சொன்னால் வஅன்னல் முஸ்ரிஃபீனஹும் அஸ்ஹாபுன் நார், இவர்கள் நரகவாதிகள். வீண்விரையும் இவர்களெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் நரகவாசிகளுக்கு அடையாளமாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் இவ்வாறு நாம் செலவழிப்போம் என்று சொன்னால் அதனை நடுத்தரமாக செலவழிப்போம். அதனை தான் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இதா அவுபகூலம் யுஸ்ரிபு, நீங்கள் செலவழித்தால் வீண்விரையும் செய்யாதீர்கள். அவ்வாறே நீங்கள் உங்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நடுத்தரமான முறையில் நீங்கள் சம்பாத்தியத்தை தேடிக்கொண்டு நடுத்தரமான முறையில் அதனை நீங்கள் செலவழியுங்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். இவ்வாறு செலவழிப்பது ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய ஒரு பண்பாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். அதே போல் நாம் பொருளாதாரம் என்றும் வியாபாரம் என்றும் எமது தொழில் என்றும் நாம் அதற்கு அடிமையாகிவிடக் கூடாது. சொத்து செல்வங்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பதுவா செய்திருக்கின்றார்கள். எமது சொத்து செல்வங்களுக்காக நாம் எமது வாழ்க்கையை மறந்து இஸ்லாத்தை மறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டல்களை எல்லாம் விட்டுவிட்டு வேறொரு வழியில் இதற்கு நாம் அடிமைப்பட்டு வாழ்வோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பதுவாவுக்கு நாம் ஆளாகிவிட முடியும். அன்புக்குரியவர்களே, இதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தைஸ அப்து திர்ஹம் திருகங்களுக்கும் தீனார்களுக்கும் இந்த சொத்து செல்வங்களுக்காக அடிமைப்பட்டு தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நாசம் அடையட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக பதுவா செய்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இதற்கு அடிமைப்பட்டோம் என்று சொன்னால் எமது வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்களாக எமது வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் விரக்தி அடைந்து ஒரு நஷ்டமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஒரு மனிதன் தனது பொருளாதாரத்தை தேடுகின்ற போது அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் ஒன்றுதான் கடனாக இருக்கின்றது. நாம் பொருளாதாரத்தை தேடுவோம் என்று சொன்னால் அங்கே அடுத்த கட்டமாக வரக்கூடியது எமது வாழ்க்கையில் கடனாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழ்வது ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு கஷ்டமான நிலையாக இருக்கும். தனது வாழ்க்கையில் ஏதோ கடன்கள் மனிதர்கள் எடுத்துத்தான் ஆகுவார்கள். ஆனால் அதனை உரிய முறையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். இவ்வாறு கடனுக்கு நாம் அடிமைப்பட்டு கடனிலே மூழ்கி நாம் எமது வாழ்க்கையை அவ்வாறை நஷ்டமாக்கி விட்டோம் என்று சொன்னால் அது மிக பாரதூரமாக மாறிவிடும். எமது வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காது, எமது வாழ்க்கையில் தனது மனைவிகளை சந்தோஷப்படுத்த முடியாது, தமது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த முடியாது. இவ்வாறெல்லாம் இந்த பொருளாதாரத்தின் மூலம் எல்லை மீறி நாங்கள் செய்கின்ற போதும் நாங்கள் அதனை கடனிலேயே மூழ்கின்ற போதும் இந்த சந்தர்ப்பங்கள் வரும். எனவேதான் இந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது இந்த சந்தர்ப்பங்கள் வருவதற்கு முன்னால் அல்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அக்னி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னி பிஃதலிக அம்மன் சிவாக் இந்த துஆவை அதிகமாக ஓதுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த துஆவை ஓதிருக்கின்றார்கள். அதே போல் இன்னும் ஒரு துஆ இருக்கின்றது. அபு உமாமா பாஹிலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலே வந்திருக்கின்றார்கள். கேட்கின்றார்கள், என்ன இந்த பக்கம் எல்லா நேரத்திலும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். சொன்னார்கள், அந்த சஹாபி, எனக்கு கடன் நிறைந்து விட்டது, கடன் அதிகரித்து விட்டது, எனது வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றேன், எனது வாழ்க்கை நிம்மதியற்றதாக முனை குலைந்து மாறிவிட்டதாக அந்த சஹாபி சொல்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் வஅஊது பிக மினல் அஜ்தி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுபுனி வல் புகுல் வஅஊது பிக மின் குலபத்தி தைனி வகஹ்ரி ரிஜால். இந்த துவாவை அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதனை இவர் அந்த காலையிலும் மாலையிலும் ஓதி வருகின்றார். சில நாட்களின் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார், நான் இந்த துவாவை திரும்பவும் ஓதி வந்தேன், எனது கடன் எல்லாம் நீங்கிவிட்டது என்பதை அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கருத்தை விளங்கி நாம் நம்பிக்கையோடு அல்லாஹ் எங்களுக்கு தருவான், அல்லாஹ் எமது வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் என்ற ஒரு சிந்தனையுடன் என்ற ஈமானிய உணர்வுடன் நாம் இந்த துஆக்களை ஓதுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எமது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருகின்றான், எமது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடன்களை எல்லாம் அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயத்தையும் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், ஆயிஷாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள், அந்த துவாவை ஓதினால் கடன் அனைத்தும் நீங்கிவிடும் என்பதை அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து கற்றுக்கொண்ட அந்த விடயத்தை தனது மகளுக்கு வீட்டுக்கு சென்று எத்தி வைக்கின்றார்கள். இதேபோல் நாமும் ஏதாவது ஒரு உடையத்தை கற்றுக்கொள்கின்ற போது, இஸ்லாம் பற்றிய உடையங்களை அறிந்து கொள்கின்ற போது, அந்த உடையத்தை நாம் எமது வீட்டார்களுக்கு எமது பிள்ளைகளுக்கு அந்த உடையத்தை சொல்லிக் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு உடையமாக இருக்கின்றது. இன்று நாம் எம்மிலே எத்தனை பேரை பார்க்கின்றோம், நாம் எத்தனை உடையங்களை அறிந்து கொள்கின்றோம், ஆனால் வேறு விடயங்களை எல்லாம் எமது வீட்டார்களுக்கு எமது பிள்ளைகளுக்கு எமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் விளங்கி அதனை அறிந்து இந்த விடயத்தை நாம் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றோம், தயங்குகின்றோம். இவ்வாறு ஏன் நாம் தயங்க வேண்டும்? எமது பிள்ளைகளுக்கு எமது வீட்டார்களுக்கு இஸ்லாமிய அறிவை கொடுப்பதில், இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுப்பதற்கு சொல்லுவதற்கு இன்னும் ஏன் நாம் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இது வெட்கப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. வெட்கப்படுவதற்கு எத்தனை விடயங்கள் இருக்கின்றது, வீட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனையெல்லாம் மறந்து அதற்கெல்லாம் வெட்கப்படாமல் இஸ்லாமிய அறிவை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது எமது சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த நிலை எமது சமுதாயத்தில் மாற வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அவ்வாறு நாம் இதனை அடியாக ஒழித்து விட வேண்டும். இவ்வாறு நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எமது பெண்களுக்கு எமது வீட்டார்களுக்கு இஸ்லாம் சரியான முறையில் சென்று அவர்களும் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து எமது குழந்தைகளுக்கு இஸ்லாமிய அறிவை கற்றுக் கொடுக்கின்ற போது நிச்சயமாக அனைத்து மக்களும் அந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் சந்தோஷமாக இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு அது ஒரு சாதகமாக மாறும். எனவே நாம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். இதனைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதனைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட இந்த விடயத்தை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லி தந்தார்கள். அந்த துஆவை ஓதியதன் காரணமாக எனது கடன் எல்லாம் அடைந்து விட்டது என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்போது அந்த துவாவை கேட்கின்றார்கள், சொல்லிக் கொடுக்கின்றார்கள். என்ன துவா என்று சொன்னால், அல்லாஹும்மா ஃபாரிஜல் ஹம்மி காஷிபல் ஹம்மி முஜீப தஅவத்தில் முன்தர்ரீன் ரஹ்மானத் துன்யா வல் ஆகிரா வரஹீமஹுமா அந்த தரம்னி ஃபர்ஹம்னி பிரஹ்மத்தின் துக்னீனி பிஹா அன் ரஹ்மத்தின் மின் சிவா. இந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த துவாவை அறிவிப்பதற்கு முன்னால், இந்த துவாவை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் கடன் இருந்தது. அஸ்மா பின் உபைஸ் என்ற அந்த சஹாபியிடத்திலே 3 திருகமும் 1 தீனாரும் இவர்கள் கடன் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதனை கொடுப்பதற்கு வழி இல்லாமல் இருந்தது. அந்த அஸ்மா பின் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்கப்படுவார்கள், தயங்குவார்கள். என்னிடத்தில் நான் கொடுக்க வேண்டிய கடன் இருக்கின்றதே, அதனை கொடுக்க முடியாமல் தயங்குகின்றேனே என்று அவர்கள் கவலையில் இருந்தார்கள். இந்த துவாவை அதன் பின்னால் ஓதி வந்தார்கள். சொல்கின்றார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு முறையில் கடனை அடைப்பதற்குரிய வழியை திறந்து தந்தான், இந்த துவாவின் பலன் தான் என்பதை அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த எங்களுக்கு அறிவித்து தருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த துவாக்களை நாம் பாடமாக்கி மனனம் செய்து கருத்து விளங்கி நாம் ஓதுகின்ற போது நிச்சயமாக எமது பொருளாதார முறையீட்டலில் ஏற்படுகின்ற இந்த கடனில் இருந்து நாம் நீங்கிக் கொள்ள முடியும். அவ்வாறு நாம் நீங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எமது பொருளாதாரம் சந்தோஷம் மிக்கதாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னொரு விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். எமது பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் சூரத்துல் வாக்கியா ஓத வேண்டும். அதே போன்று நாம் வீட்டுக்கு செல்கின்ற போது அங்கே வீட்டார்களுக்கு சலாம் சொல்லி சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூறாவை ஓதுகின்ற போதும் அவனுடைய பொருளாதாரத்தில், அவனுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த விடயத்தையும் எமது வாழ்க்கையில் செயல்படுத்திக் கொள்வோம். அதே போன்று இன்னொரு விடயம், மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது, எமது பொருளாதாரம் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், எமது வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் தொழுகையை வீணாக்கி விடக்கூடாது. தொழுகை மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் தொழுது உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் தொழுகையை ஏவிக் கொள்ளுங்கள், அவர்களையும் தொலை வையுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை தருகின்றான். அபிவிருத்தி மிக்க சந்தோஷமான பொருளாதாரத்தை தருவதாக அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். அந்த வாக்கு மாறாக மாட்டா, பொய்யாக மாட்டாது. குர்ஆன் எங்களுக்கு பொய்யாக மாட்டாது. அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை எமது உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்றான். இந்த நம்பிக்கையை எமது உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டு நாமும் தொழுது எமது பிள்ளைகளுக்கும் எமது வீட்டார்களுக்கும் இந்த தொழுகையை ஏவுகின்ற போது நிச்சயமாக எமது பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் என்பதை இந்த ஆயத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்தை தேடுவதற்காக, தொழுகையை பாழாக்குவதற்கு இஸ்லாத்தில் எங்கேயும் அனுமதி கிடையாது. அன்புக்குரியவர்களே, எந்த கட்டங்களாக இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே நாம் பொருளாதாரத்தை தேடுவதற்காக, சொத்து செல்வங்களை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ் கடமையாக்கிய இந்த தொழுகையை நாம் பாழாக்கிவிட்டு, தொழுகையை வீணடித்து விட்டு நாம் பொருளாதாரத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தால் எமது வாழ்க்கைக்கு நஷ்டம் கிடைக்கும், துக்கம் கிடைக்கும், இன்பம் கிடைக்காது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இதனால் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தனது மக்களுக்காக, தனது பிள்ளைகளுக்காக துவா செய்திருக்கின்றார்கள். தமது பிள்ளையும் நானும் தொழுகையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வமின் ஸுர்ரியதி. நாம் இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த துவாவை எனக்கும், என்னுடைய குழந்தைகளுக்கும், என்னுடைய பிச்சளங்களுக்கும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாமே தொழுகை இல்லை என்று சொன்னால் எமது பிள்ளைகளிடத்தில் எவ்வாறு தொழுகை வரப்போகின்றது, எமது குழந்தைகளிடத்தில் எவ்வாறு தொழுகை வரப்போகின்றது? அவ்வாறு இந்த தொழுகைகளை வீணடித்து விட்டு எமது வீட்டுக்குள்ளே நாம் இருப்போம் என்று சொன்னால், எமது சம்பாத்தியம் தான் எமது இலக்கு என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் எவ்வாறு எங்களுக்கு நிம்மதியை தரப்போகின்றான், எமது பொருளாதாரத்தில் எப்போது அபிவிருத்தி கிடைக்கப் போகின்றது என்பதை ஒரு கணம் நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்னொரு விடயத்தை பார்க்கின்ற போது, பொருளாதாரம் மிக இன்றியமையாததாக இருக்கின்றது, வியாபாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமாக இருக்கின்றது, அதனை செய்ய வேண்டும். அதற்காக நாம் அடிமைப்பட்டவர்களாக, அதற்கு அடிமைப்பட்டவர்களாக இஸ்லாமிய கடமைகளை முறியடித்து விட்டு அல்லாஹ் காட்டித் தந்திருக்கின்ற அந்த வழிமுறைகளின் பக்கம் செல்லாமல் வேறு வழிமுறையின் பக்கம் சென்று எமது வாழ்க்கையை நாம் வீணடித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக எமக்கு நாம் நஷ்டத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இவைகளின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எமது நாட்டில் இந்த வியாபாரம் பரவியது, வியாபாரம் நோக்குடன் அரேபிய முஸ்லிம்கள் எமது நாட்டுக்கு வந்தார்கள், பொருளாதாரத்தை தேடுவதற்காக வந்தார்கள். அவர்கள் இங்கு வந்து பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டாலும் அவர்களின் மூலம்தான் இஸ்லாம் பரவியது பொருளாதாரத்தை தேடுகின்ற அந்த விதத்தில் எமது நாட்டுக்கு இஸ்லாம் பரவியது என்பதை எமது வரலாற்றுகளில் நாம் பாடம் படிக்கின்றோம், இவைகளை படித்து வைத்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் அன்றே அந்த அரபிகள் எவ்வாறு இஸ்லாமிய முறைக்கு உட்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின்படி அவர்கள் அந்த பொருளாதாரத்தை தேடியதன் காரணமாக இன்று நாம் இஸ்லாமியர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் அந்த வழிமுறையை சரியாக பின்பற்ற வேண்டும். எமது மார்க்கத்தில் பொருளாதாரத்துக்கு மிக முன்னுரிமை கொடுத்திருக்கின்றது, அவைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். இன்று எத்தனையோ மதங்கள், எத்தனையோ அந்நியவர்கள் இஸ்லாமிய பொருளாதார முறையீட்டலை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதனை அறிந்து அதன்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம், அவைகளை மறந்து அந்த முறைகளை மறந்து இஸ்லாத்தை மறந்தவர்களாக எமது பொருளாதாரத்தில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் இந்த பொருளாதாரத்தை சரியாக செய்கின்ற போது நம்பிக்கையாக நாணயமிக்கவர்களாக எமது பொருளாதாரத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது அடுத்த மக்களுக்கு அடுத்த நடத்தவர்களுக்கு எம்மை பற்றிய ஒரு புரிந்துணர்வு வரும், எம்மை பற்றிய ஒரு நல்லெண்ணம் உண்டாகும். அதன் மூலம்தான் ஆரம்ப காலங்களில் இஸ்லாம் பரவியதை நாம் படித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று சிலர்களால் நாம் அடித்து நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சில மத வரிபிடித்த சில இனவாதிகள் எங்களுக்கு எதிராக பல கோஷங்களை இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் சரியாக செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. எமது நம்பிக்கை அல்லாஹ்வின் பக்கம் மாற வேண்டும், எமது இலக்கு அல்லாஹ்வின் பக்கம் மாற வேண்டும், சுவர்க்கத்தை அடைய வேண்டும், இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரு தன்மைதான் எமக்கு இருக்க வேண்டும். நாம் அதற்கு மாற்றமாக இந்த நாட்டிலே வாழ்கின்றவர்கள் நாட்டு பட்டத்தவர்கள் என்றெல்லாம் பலவாறு இஸ்லாமியர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக இஸ்லாத்தை வளர்ப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமியர்களை அழித்துவிட்டால் இஸ்லாம் ஒடிந்து போகும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அது முடியாது. அவ்வாறு இஸ்லாமிய முஸ்லிம்களை அழிப்பதனால், முஸ்லிம்கள் இல்லாமல் போவதனால் இஸ்லாம் அழிந்துவிடும் என்று அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. நிச்சயமாக அது முடியாத காரியமாக இருக்கின்றது. அவ்வாறுதான் எங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். இஸ்லாத்துக்காக பாடுபட்ட மிக பயிரூபமான செயல்பட்ட அந்த இஸ்லாமியவாதிகள் அவர்களெல்லாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள். ஆனாலும் எமது வாழ்க்கையில் இன்று நாம் அந்த இஸ்லாத்தை காட்ட வேண்டும். ஏட்டிலே மட்டும் இருக்கக்கூடாது, ஏட்டிலே மட்டும் இருக்கின்ற இஸ்லாம் இதனால் அடுத்த மக்களுக்கு பிரயோசனம் கிடைக்காது. எனவே நாம் எமது வாழ்வில் இஸ்லாத்தை கொண்டு வருவோம். எமது வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவுடன் எமது வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால், எமது பொருளாதார முறையீட்டலை நாம் செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். நிச்சயமாக நாம் நாட்டுப்பட்டுடையவர்கள் என்பதை இந்த உலகத்தாருக்கு அறிவித்துக் கொடுக்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா நகரில் கேட்ட துஆவை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பாடமாக படித்துக் கொடுக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த நாட்டை நிம்மதியாக ஆக்கி தருவாயாக, இந்த ஊரை நிம்மதியாக ஆக்கி தருவாயாக, சிலைகளை வணங்கக்கூடிய அந்த தன்மைகளை விட்டும் என்னையும் எனது மக்களையும் பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டுக்காக துவா செய்திருக்கின்றார்கள். அதே போல் எமது நாட்டுக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும். இந்த நாடு நிம்மதியான முறையில் வாழ வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இதனை நாம் ஒவ்வொருவரும் எமது துவாவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, எமது பொருளாதார முறையீட்டலை இஸ்லாமிய முறைப்படி அமைத்துக் கொண்டு அடுத்த மக்கள் இஸ்லாத்தை விளங்குவதற்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காரணமாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கி அமைப்பானாக. வா சுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.